வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 27. வாசிப்பவர் மதுமிதா. ஒரு நாள் சாயரக்ஷை, நானும் தேவராச பிள்ளையும் கனகசபையும் வேடிக்கையாக உரையாடி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடன் சத்தியபுரியிலிருந்து வந்த வண்டிக்காரன் ஒருவன் வெளியே இருந்து மேல் மூச்சு கீழ் மூச்சுடன் ஓடி வந்து உள்ளே நுழைந்து எங்களை பார்த்து, சந்தோஷ சமாச்சாரம், சந்தோஷ சமாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு ஆனந்த நர்த்தனம் செய்தான். நாங்கள் அந்த சமாச்சாரம் என்ன என்று கேட்க அவன், சுவாமிகளே, நான் 2 நாழிகை வழிதூரம் ஓடி வந்ததால் எனக்கு இறைக்கின்றது. இறைப்பு அடங்கினவுடனே சொல்லுகிறேன் என்று மறுபடியும் குதித்து கூத்தாடினான். நான் அவனை பார்த்து, இப்பொழுது நீ எத்தனையோ வார்த்தைகள் பேசினாய், சந்தோஷ செய்தி இன்னதென்று ஒரு வார்த்தையிலே சொல்லக்கூடாதா என்று உருக்கினேன். அவன் மறுபடியும் காரியம் இன்னதென்று தெரிவிக்காமல் சம்பந்தமில்லாத காரியங்களை சொல்லி நேரம் போக்கினான். எனக்கு கோபம் ஜனித்து அவனை அடிப்பதற்காக குதிரை சவுக்கை கையிலே எடுத்தேன். அவன் கத்திக்கொண்டு, நான் சந்தோஷ சமாச்சாரம் கொண்டு வந்ததற்கு இதுதானா சம்மானம்? நான் இன்று நேற்று வந்தவனல்லவா? நான் எத்தனையோ காலமாக உங்களுக்கு ஊழியம் செய்து வருகிறேன். பெரிய ஐயா அம்மா கூட என்னை ஒரு வார்த்தை சொன்னதில்லை, ஒரு அடி அடித்ததில்லையே. நேற்றைய பிள்ளையாகிய நீங்கள் என்னை அடிக்கலாமா, வையலாமா என்று பல அசங்கதமான காரியங்களை பேசினானே தவிர சங்கதி இன்னதென்று தெரிவிக்கவில்லை. உடனே எனக்கு கோபாக்னி மூண்டு குதிரை சவுக்கை அவன் மேலே பிரயோகிக்க ஆரம்பித்தேன். அவன் 20 அடி வாங்கின பிற்பாடு எங்களை நோக்கி, சத்தியபுரியிலிருந்து ஐயா அம்மா எல்லோரும் வருகிறார்கள். நான் ஆற்றுக்கு போனபோது அவர்களை வழியிலே கண்டு சந்தோஷ சமாச்சாரம் சொல்வதற்காக 2 நாழிகை வழிதூரம் குடல் தெறிக்க ஓடி வந்தேன் என்றான். இதை கேட்டவுடனே தேவராஜ பிள்ளை பெரும் களிப்புடனே எழுந்து பெட்டியை திறந்து 2 கோடி வஸ்திரங்களை எடுத்து சந்தோஷ சமாச்சாரம் கொண்டு வந்ததற்காக அந்த வண்டிக்காரனுக்கு வெகுமானம் செய்தார். அவன் அத்தனை அடிபட்டும் எங்களுக்கு சங்கதியை பூரணமாய் தெரிவிக்கவில்லை. அவன் சொன்னதை கொண்டு என் தாய் தகப்பனார் மட்டும் வருவதாக எண்ணிக்கொண்டோமே தவிர சம்பந்தி முதலியாரும் அவருடைய பத்தினியும் வருவதாக ஊகிப்பதற்கு இடம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவன் ஞானாம்பாளிடத்திலே போய் அவளுடைய தாய் தந்தை வருவதாக மட்டும் சொல்லி என் தாய் தந்தையாருடைய வரவை பற்றி ஒன்றும் பிரஸ்தாபிக்காமல் இருந்துவிட்டான். நானும் ஞானாம்பாளும் சந்தித்த போதுதான் அவளுடைய தாய் தந்தைகள் வருவதாக எனக்கும் என்னுடைய தாய் தந்தைகள் வருவதாக ஞானாம்பாளுக்கும் வெளியாயிற்று. ஞானாம்பாள் என்னை நோக்கி, அந்த வண்டிக்காரனுடைய குதூகலிப்பையும் ஆனந்தத்தையும் யோசிக்கும் இடத்தில் நம்முடைய தாய் தந்தையர் வரவையின்றி வேறு காரணமும் இருக்க வேண்டும், அதை இப்போது நான் அறிகிறேன் என்று சொல்லி அந்த வண்டிக்காரனை அழைத்த அவனை பார்த்து, எல்லோரும் வருவதாக சொன்னாயே, அவர்களுடன் கூட உன் பெண்சாதியும் வருகிறாளா என்று கேட்டாள். அவன் ஆமம்மா ஆமம்மா என்று சொல்லி மறுபடியும் நடனம் செய்ய தொடங்கினான். அவன் ஆனந்த நடனத்துக்கும் அவன் பாதி சமாச்சாரம் சொல்லி பாதியை சொல்லாமல் விட்டதற்கும் இப்போதுதான் காரணம் தெரிந்தது. அவன் வந்தவுடனே காரியத்தை தெரிவித்திருப்பானால் நானும் தேவராஜ பிள்ளை முதலானவர்களும் என் தாய் தந்தைமார்களை வழியிலே எதிர்கொண்டு அழைப்பதற்காக போயிருப்போம். அவன் காரியத்தை சொல்லாமல் கால விளம்பரம் செய்துவிட்டபடியால் நாங்கள் எதிர்கொண்டு போக அவகாசம் இல்லாமல் போய்விட்டது. பிறகு சற்று நேரத்திற்குள் அநேகம் வண்டிகள், பல்லக்குகள் முதலிய வாகனங்கள் வருகிற ஓசை கேட்டு நாங்கள் வெளியே ஓடினோம். என் தகப்பனாரும் சம்பந்த முதலியாரும் 2 குதிரைகள் பூண்ட ரதத்தினின்று கீழே இறங்கினார்கள். உடனே தேவராஜ பிள்ளை அஞ்சலியஸ்தராய் அவர்களிடம் சென்று கைலாக கொடுத்து அழைத்து கொண்டு வந்து அவர்களை தக்க ஆசனங்களில் இருத்தி உபசரித்தார். அவருடைய பத்தினி முதலிய ஸ்திரீகள் என் தாயார், மாமியார் முதலியோர்களை எதிர்கொண்டு அழைத்து வந்து மரியாதை செய்தார்கள். நான் என் தாய் தந்தையரை கண்டவுடனே பூமியில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அவர்களுடைய திருப்பாதங்களை என் கண்ணீரார் கழுவினேன். அவர்கள் ஒவ்வொருவரும் என்னை கட்டி தழுவிக்கொண்டு நெட்டுயிர்ப்புடன் பொறுமை அழுது அவர்களுடைய கண்ணீரால் என்னை ஸ்நானம் செய்வித்தார்கள். என்னுடைய பிரிவின் நிமித்தம் அவர்கள் பாதி உடம்பாய் மெலிந்து போயிருந்தபடியால் இப்படிப்பட்ட பட்சமுள்ள தாய் தந்தையர்களை விட்டு பிரிந்தோமே என்று நினைத்து நினைத்து நெடுநேரம் விம்மி அழுதேன். பிறகு என் தந்தையார் ஒரு பிரகாரம் அவருடைய பொறுமலை அடக்கிக் கொண்டு தேவராஜ பிள்ளையை பார்த்து, ஐயா, இந்த பிள்ளை பிறந்த நாள் முதல் ஒரு நாளாவது நான் பிரிந்ததில்லை. அப்படிப்பட்ட என்னை இத்தனை நாளாக பிரிந்திருக்கும்படி செய்துவிட்டான். எங்களுக்கு பிராணன் இவனேயன்றி வேறு பிராணன் இல்லை. இவன் பிரிந்த நாள் முதல் நாங்கள் பிராணன் இல்லாத சரீரம் போல் இருந்தோமே அல்லாமல் மற்றபடி அல்ல. பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்கிற பழமொழியை மெய்யாக்கிவிட்டான். ஆயினும் இவன் மேலே தோஷம் சொல்வதற்கு இடமில்லை. நான் இவளையும் ஞானாம்பாளையும் நிஷ்காரணமாய் தூஷித்து ஒரு நாளும் சொல்லாத கடும் சொற்களை பிரயோகித்தபடியால் அவர்கள் எங்களை பிரியும்படி நேரிட்டது. என்னுடைய குற்றத்தை இப்போது நன்றாக உணர்கிறேன். இனி ஒரு காலும் இவனையும் ஞானாம்பாளையும் நான் தூஷிக்கிறதில்லை என்றும் உங்கள் முன்பாக நான் பிரமாணபூர்வமாக சொல்லுகிறேன். இவனும் என்னை ஒரு நாளும் பிரிகிறதில்லை என்று பிரமாணம் செய்ய வேண்டும் என்றார். பக்ஷம் நிறைந்த இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே நான் மனமுருகி என் தகப்பனார் பாதத்தில் விழுந்து, ஐயா, உங்களுக்கு சொல்லாமல் நான் வெளிப்பட்டது என் மேலே குற்றமேயன்றி உங்கள் மேலே அணுவளவும் குற்றமில்லை. நீங்கள் எனக்கு செய்த எண்ணிறந்த உபகாரங்களுக்கு பிரதியாக என்னுடைய தேகத்தை உங்களுக்கு செருப்பாய் தைத்து போட்டாலும் தகும். இனி ஒரு நாளும் உங்களுடைய உத்தரவில்லாமல் உங்களை பிரிகிறதில்லை என்று நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்றேன். இந்த சமயத்தில் சம்பந்தி முதலியாரும் வந்து கலந்து கொண்டார். அவர் என்னை ஆலிங்கனம் செய்து கொண்டு நெடுநேரம் என்னை விடாமல் பொறுமினார். என்னை விட்டுவிட்டால் நான் மறுபடியும் அவருடைய மகளை அழைத்து கொண்டு தேசாந்தரம் போய்விடுவேன் என்று பயந்து அவர் பிடித்த பிடியை விடாமல் என்னை ஆலிங்கனம் செய்ததாக தோன்றிற்று. கடைசியாக அவருடைய ஆலிங்கனமும் நின்றது, மூச்சு திணறலும் அடங்கிற்று. பிறகு என் தகப்பனாரும் மாமனாரும் தேவராஜ பிள்ளையை நோக்கி, ஐயா, எங்கள் பிள்ளைகள் முகமறியாத தேசத்திலே போய் என்ன துன்பப்படுகிறார்களோ என்று நாங்கள் சித்தாந்தங் கிரந்தர்களாயிருந்தோம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அவர்கள் உங்களிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிற சமாச்சாரம் தெரிந்த பிறகுதான் எங்களுக்கு ஆறுதல் உண்டாயிற்று. பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெற்றது போல் உங்களிடத்தில் வந்து சேர்ந்த பிற்பாடு அவர்களுக்கு என்ன குறைவு இருக்கிறது? ஆனால் அவர்கள் வெளிப்பட்ட பிறகு எங்களுடைய கிரகங்கள் தாமரையில்லாத தடாகம் போலவும் சந்திரனில்லாத இரவு போலவும் இருள் அடைந்திருக்கின்றன. ஆகையால் அவர்களை தாங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும். கனகசபைக்கு கல்யாணம் நடக்கும் போது நாங்கள் அகத்தியம் வருகிறோம். அவனுடைய கல்யாணத்தை நிறைவேற்றாமல் ஏன் தாமதம் செய்கிறீர்கள் என்று வினவ தேவராஜ பிள்ளை சொல்லுகிறார், கனகசபை கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரத்தில் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அவ்வளவுக்கு அது பிந்தி போகின்றது. பாளையப்பட்டு சம்பிரதாயம் என்னவென்றால், எங்களுக்குள் கல்யாணம் நடக்கிறதற்கு முன் கலெக்டர், ரெவென்யூ போர்டு முதலான அதிகாரஸ்தர்களுக்கு எழுதி உத்தரவு பெற்றுக்கொண்டு கல்யாணம் செய்கிறது வழக்கம். நான் அந்த அதிகாரஸ்தர்களுக்கு பல மனுக்கள் அனுப்பியும் யாதொரு மறுமொழியும் வரவில்லை. அந்த கலெக்டர் கச்சேரி சிரஸ்ததார் கேட்டுக்கொண்டபடி என் தங்கை மகளை தனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கவில்லை என்கிற அகங்காரத்தினால் கனகசபை கல்யாணம் நிறைவேறாதபடி அவன் ஏதேதோ விகற்பங்கள் செய்து வருகிறான். அவனுடைய துர்போதனைகளுக்கு செவி கொடுத்து கலெக்டர் என்னுடைய பாளையப்பட்டை ஜப்தியில் வைக்க வேண்டிய முயற்சிகள் செய்து வருகிறார். நான் ஜப்தி செய்யக்கூடாதென்பதற்குள்ள நியாயங்களைக் கண்டு கவர்மெண்டார் அவர்களுக்கு விண்ணப்பம் அனுப்பியிருக்கிறேன். அதற்கு அனுகூலமான மறுமொழி கிடைக்குமென்று தினந்தோறும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கனகசபை எனக்கு பிள்ளை அல்லவென்றும் கவர்மெண்டாரை வஞ்சிக்கிறதற்காக நான் அவனை பிள்ளை போல் பாவிப்பதாகவும் அந்த சிரஸ்தரார் கலெக்டர் முதலான அதிகாரிகளுக்கு போதித்து வருகிறான். என் தம்பி செய்த மாறுபாடு இவ்வளவு பிரமாதமாய் வந்து விளைந்திருக்கிறது. ஆயினும் சத்தியத்தை அசத்தியம் வெல்லுமா? புண்ணியத்தை பாவம் ஜெயிக்குமா? சுத்த நிர்தோஷியான என்னை கடவுள் கைவிடுவாரா? எப்படியும் சில தினங்களுக்குள் கல்யாணத்துக்கு உத்தரவு வரும் என்று நிச்சயமாக நம்பியிருக்கிறேன். அதுவரையும் தாங்கள் இருந்து அந்த கல்யாணத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்றார். அந்த பிரகாரம் என் தகப்பனாரும் மாமனாரும் சம்மதித்து பயணத்தை நிறுத்தினார்கள். அவர்களுக்கு நடந்த உபச்சாரங்களும் மரியாதைகளும் அரசர்களுக்கு கூட நடவா? போகபூமியில் வசிப்பவர்கள் போல் நாங்கள் எங்களுடைய ஊரையும் கிரகங்களையும் சுத்தமாய் மறந்துவிட்டோம். இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே சொல்லியபடி என் தாய் தந்தையரின் வரவை பற்றி முந்தி வந்து சமாச்சாரம் தெரிவித்த அந்த வண்டிக்காரன் மறுபடியும் என்னிடத்தில் வந்து, ஐயா, நான் சந்தோஷ சமாச்சாரம் தெரிவித்ததற்காக நீங்கள் ஒரு வெகுமானமும் செய்யவில்லையே, இப்போது நான் கேட்கிறபடி உத்தரவு செய்ய வேண்டும் என்று என் காலில் விழுந்து வணங்கினான். நீ கேட்கிற காரியம் கிரமமாயிருந்தால் அந்தப்படி செய்கிறேன், அது இன்னதென்று சொல்லு என்றேன். அவன், அது கிரமமாயிருந்தாலும் அக்கிரமமாயிருந்தாலும் அகத்தியம் செய்ய வேண்டும் என்றான். நான் அவனை பார்த்து, யுக்தா உக்தம் பாராமல் ஒரு காரியத்தையும் வாக்கு தத்தம் செய்யக்கூடாது. அலெக்சாண்டர் மகாராஜனிடத்தில் ஒருவன் வந்து, மகாராஜாவே, நீங்கள் யார் என்ன கேட்டாலும் ஆக்ஷேபியாமல் கொடுக்கிறீர்கள் என்கிற பிரக்யாதி பெற்றிருக்கிறீர்கள், எனக்கு ஒரு காசு கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். உடனே அந்த அரசர், அவ்வளவு அற்ப பொருள்களை கொடுப்பது என்னுடைய அந்தஸ்துக்கு தகாது என்றார். அவன், அப்படியானால் எனக்கு ஒரு ராஜ்யம் கொடுங்கள் என்றான். இவர் அவனை பார்த்து, அவ்வளவு பெரிய காரியத்தை கேட்பது உன்னுடைய அந்தஸ்துக்கு தகாது என்றார். அப்படி போல உன்னுடைய அந்தஸ்துக்கும் என்னுடைய அந்தஸ்துக்கும் தக்க காரியத்தை நீ கேட்டுக்கொண்டால் செய்கிறேன் என்றேன். அவன் என்னை நோக்கி சொல்கிறான், நான் உட்கார்ந்திருக்கும் போதே தூங்கி விழுகிறேன் என்று அடிக்கடி என்னை கோபிக்கிறீர்கள். தூக்கத்தை அடக்க என்னாலே சாத்தியப்படவில்லை. நான் சந்தோஷ சமாச்சாரம் கொண்டு வருவதற்காக நான் கேட்கும் வெகுமானம் ஏதென்றால் நான் தூங்கி விழும்படியாக உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இதை கேட்டவுடனே எனக்கும் அப்போது கூட இருந்த தேவராஜ பிள்ளை முதலானவர்களுக்கும் பெரு நகைப்பு வந்துவிட்டது. தேவராஜ பிள்ளை என்னை பார்த்து, உங்கள் வண்டிக்காரனுடைய பிரார்த்தனையானது நான் வாசித்த ஒரு கதையை நினைப்பூட்டுகின்றது என்றார். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 27 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் பிரதாப முதலியார் சரித்திரத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.